ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு நல்லாற்று திருப்பதிகம் தலிலிழ வளருளி. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகிலியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம் நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் பதிகங்களில் மூன்றாம் திருமுறை 87 பதிகம், தளிரள வளரொளி அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த பதிகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பதிகத்துடைய பின்னணியாக நடந்த நிகழ்ச்சிகளை பற்றின சில பெரிய புராண பாடல்களை பார்ப்போம். அதுக்கப்புறமா பதிகத்துக்குள்ளே போவோம். இது நம்ம பார்த்துருக்கோம். இந்த பதிகம் மதுரையில் சம்பந்தர் போனப்ப நடந்த நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சி இது. அந்த போன முறை பார்த்தோம் இல்லையா, அந்த திருநீற்று பதிகம் பாடி அவர் பாண்டியனுடைய ஜுரத்தை குணப்படுத்துகிறார். சமணர்கள்லாம் இன்னொரு வாதம் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ என்னன்னு இவர் கேட்குறப்போ அவர்கள் சொல்கிறார், இது மாதிரி நெருப்பில் எங்களோட சமய உண்மை, உங்களோட சமய உண்மையெல்லாம் எழுதி போடுவோம். யாரோட ஏடு எரியாமல் இருக்கோ அதுதான் உண்மையான சமயம் அப்படின்னு எல்லாருக்கும் கண் முன்னாடி நிரூபிக்கலாம் அப்படிங்கிறார். ஏன்னா தர்க்கவாதங்கள்லாம் பண்ணினாக்க அது லாஜிக்கல் டிஸ்கஷன். இவர் ஒரு கருத்து சொல்லுவா, மாற்று கருத்து சொல்லுவா, இப்படி யாருடைய கருத்து வெல்றது அப்படிங்கிறது மக்களுக்கு புரியாமல் போகலாம். இது நம்ம கண் முன்னாடி காட்டுறோம் அப்படிங்கிறார், எல்லாரும் எளிமையாக புரிகிற மாதிரி அப்படின்னு. அப்போது சம்பந்தர் தன்னுடைய முன்னாடி பாடின பதிய கட்டுகள்லாம் கொண்டு வர சொல்லி அதில் இறைவனை வணங்கி அதில் ஒரு பதியத்தை எடுக்கிறார். போகமார்த்த புண் விளையாள் வர்றது, அதை தலைமையில் வச்சுட்டு இறைவனை வணங்கிட்டும் அந்த பதிகத்தை நெருப்பில் போட போகிறார். அது நெருப்பில் போடுறதுக்கு முன்னாடி இந்த பதிகம் எரியாது அப்படின்னு ஆணையிட்டு ஒரு பதிகம் பாடுறார். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிற பதிகம். அப்படி அவர் இந்த தளிரள வளரொளி அப்படிங்கிற பதிகத்தை பாடி அந்த போகமார்த்த புண்மலையாள் அப்படிங்கிற பதிகத்தோட ஏற்ற அங்கே வளர்த்து திரு நெருப்பில் போடுறார். போட்டதும் அது அதே மாதிரி சமணர்களும் அவர்களுடைய ஏற்ற போடுற குறித்த காலம், அது ஏதோ ஒரு காமன் நேரம், அது ஒரு கணக்கு வச்சிருப்பாள் அவளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குமே, நெருப்பில் காமன் நேரம் இருக்கணும், எரியறதுக்கு நேரம் வேணுமே, அதனால ஒரு நாழிகைன்னு வச்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு நாழிகை நேரம் நெருப்பில் இருந்ததுக்கப்புறம் அதை எடுக்கணும். சம்பந்தர் அவருடைய ஏட்டை எடுக்கிறார். அது பச்சையாகவே இருக்கு. அது எல்லாருக்கும் காமிச்சுட்டு திருப்பி தன்னோட சுவடி கட்டுக்குள்ளே வச்சு கோத்துக்கிறார். அப்போ சமணர்கள்லாம் போய் அவளுடைய ஏட்டை எடுக்க பார்க்குற, அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுறது. அப்புறமா ராஜா சொல்கிறான், நீங்கள் தோற்று போயாச்சு, என்ன இனிமே போங்கோ அப்படிங்கிறான். இனிமே என்னை விட்டு போயிடுங்கோ, எனக்கு எது உண்மையான சமயம் தெரிஞ்செடுத்து நீங்கள் போங்க அப்படின்னு விடுறான். அதுதான் இந்த பதிகத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. இப்போ பெரிய புராண பாட்டை பார்ப்போம். முதல் பாட்டு, அத்திருப்பதிகத்தினை அமர்ந்து கொண்டு அருளி மைத்த வெங்கடு மிடற்று நள்ளாரரை வணங்கி மைத்த நற்று வேட்டினை கழற்றி மெய் மகிழ்ந்து கைத்தளத்தடை கொண்டனர் கவுனியர் தலைவர். இது அந்த பதியக்கட்டிலேருந்து ரேண்டமாக ஒரு ஏடு எடுக்கிறார் இல்லையா, அந்த ஏட்டை விரும்பி கையில் எடுத்துக்கிறார். ஆஹா, இறைவனோட அருளால் இது நம்ம கைக்கு வந்திருக்கிற ஏடு அப்படின்னு. அமர்ந்து கொண்டு அருளி, அமர்தல் அப்படின்னாக்க இப்பெல்லாம் நமக்கு உட்கார்றது அப்படிங்கிற அர்த்தம் தான் தெரியும். ஆனால் அமர்தல் அப்படின்னா இருத்தல், விரும்புதல் அப்படின்னு அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதனால் இந்த இடத்துல விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். தேவாரத்தில் பெரிய புராணத்தில் தான் அமர்ந்து அப்படின்னு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு மீனிங் நீங்கள் நினைக்க வேண்டியது விரும்பி அப்படின்னு, அதான் பல இடங்களில் வரும். அந்த திருப்பதிகை ஏட்ட விரும்பி கையில் எடுத்துட்டு மைத்த வெங்கடு மிடற்று நள்ளாரரை வணங்கி, அந்த ஏட்டை கையில் எடுத்துட்டு சிவபெருமானை வணங்குறார் அவர். நள்ளாரரை வணங்கி, நள்ளாரர்னாக்க திருநள்ளாற்றில் இருக்கிற சிவருமன். ஏன்னா இது திருநள்ளாற்று பதிகம் அவர் கைக்கு வந்தது இல்லையா, போகமார்த்த புன்முலையாள். அதனால் திருநள்ளாற்றில் இருக்கிற சிவருமனை வணங்கி அவர் எப்படிப்பட்ட சிவபெருமானுங்கிறத அட்ஜெக்டிவ் முன்னாடி மைத்த வெம் கடு மிடற்று நல்லாறு. அவர் நீலகண்டம் உடையவர். அத மைத்த மை அப்படின்னா கருமை, மைத்த அப்படின்னா கரிய அப்படின்னு அர்த்தம். எப்படி கருமை அப்படிங்கிறது கரியன்னு அட்ஜெக்டிவா வர்றதோ அது மாதிரி மை அப்படிங்கிறது மைத்த அப்படின்னு அட்ஜெக்டிவா வரும். அப்ப மைத்த கரிய வெம் கடு மிடற்று. வெம் அப்படின்னாக்க கொடியன்னு அர்த்தம், வெம்புலி வெண்ணரகம் அப்படிங்கிறோமே, அந்த வெம்மைனாக்க சூடு கொடுமை அப்படின்னு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இடத்துல கொடுமைன்னு அர்த்தம். கொடிய கடு, கடு அப்படின்னாக்க விஷம்னு அர்த்தம். அதனால மைத்த வெங் கடு மிடற்று, மிடறுனா தொண்டை. அதனால இந்த வெம் கடு மிடறு கொடிய விஷத்தை அடக்கிய கண்டம் அது கருமையா இருக்கு. அதனால கரிய கொடிய விஷத்தை அடக்கிய கண்டத்தை உடைய நல்லாற்று ஈசனை வணங்கி, அதான் இரண்டாவது அடிக்கு நேரடியான பொருள். வணங்கி மெய்த்த நற்று வேற்றினை கழற்றி, இல்லையா, மெய்த்தனா மெய் அப்படிங்கிறதுல இருந்து வர்றது, மெய்த்த உண்மையான மெய்ப்பொருளை காட்டுகின்ற நல் திரு ஏற்றினை, நன்மையை தருகின்ற திரு ஏடு, அந்த பதிகத்தோடைய ஏட்டை அதை கையில் எடுத்து கழற்றி, கழற்றினாக்க அந்த ஓலைக்கட்டிலேருந்து பிரிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு தெரியும் ஓலைச்சுவடிகள்லாம் அப்படி ஓட்டை போட்டு அது ஒரு அதுக்குள்ளே ஒரு கயிறு போட்டு கட்டி அப்படி ஒரு பண்டிலாக இருக்கும், அது அதுலேருந்து பிரிக்கணும். அப்படி அந்த ஒரு ஏடு வந்திருக்கு இல்லையா, இப்போ அது 100 ஏடு வந்து ஒரு பண்டில் இருக்குன்னு வச்சுக்குவோம், அதில் அவருக்கு வந்து ஒரு 37வது ஏடு வந்திருக்குன்னாக்க, இப்போ அந்த 37வது ஏடை ஏட்டை அந்த பண்டிலேருந்து பிரிக்கணும். அதனால கழற்றுறாரு அதுலேருந்து நல்ல திரு ஏட்டினை கழற்றி அந்த கட்டிலேருந்து எடுத்து மெய் மகிழ்ந்து, அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு மெய் மகிழ்ந்தெல்லாம் நமக்கு தெரியும் புலகாங்க அடையிற மாதிரி மெய் மகிழ்ந்து கைத்தலத்தடை கொண்டனர். கைத்தலம்னா உள்ளங்கை, கைத்தலத்தடை கொண்டனர், உள்ளங்கையில் எடுத்துட்டார், அதை கையில் எடுத்துட்டார். யாரு? கவுனியர் தலைவர். கவுனியர் தலைவர்னா நமக்கு தெரியும், கவுனியர்னாக்க திருஞான, அது திருஞான சம்பந்தர் குறிக்கிற ஒரு வார்த்தை. கவுனியர் அப்படின்னாக்க கவுண்டின்யர்னு அர்த்தம். கவுண்டின்யம்ங்கிறது கோத்திரங்களில் ஒரு கோத்திரம், திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ண குடும்பத்துடைய கோத்திரம் கவுண்டின்ய கோத்திரம். அதனால அந்த கவுண்டின்ய கோத்திரத்தில் வந்த தலைவர் இவர், கவுண்டின்ய கோத்திரத்தில் தலைவர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் அதை முதல்ல புரிஞ்சுனோன்னா உங்களுக்கு பாட்டு புரிஞ்சிடும். கவுனியர் தலைவர் அத்திருப்பதினை அமர்ந்து கொண்ட அருளி நள்ளாரரை வணங்கி ஏற்றினை கழற்றி கைத்தளத்தடை கொண்டனர். அதான் சம்மரி இந்த பாட்டுக்கு. அடுத்த பாட்டுக்கு போவோம். நன்மை உய்க்கும் மெதிப்பதிகத்தின் நாதன் என்று எடுத்து எடுத்தும் என்னை ஆளுடை ஈசன்ற நாமமே என்றும் மண்ணும் மெய்ப்பொருளாம் என காட்டிட வன்னி தன்னில் ஆகன தளிரள வளருடி பாடி. இப்போ அவர் அந்த பதிகத்தை கையில் வச்சுட்டுருக்கார். எது போகமார்த்த புண்ணிலையாள் பதிகத்தோட ஏட்டை. இப்போ ஒரு பதிகம் பாடுறார், தளிரள வளரொளின்னு ஒரு பதிகம் பாடுறார் அப்படின்னு சொல்லா சேர்க்கிறார். இதுல நன்மை உய்க்கும் மெய்ப்பதிகத்தின் நாதன் என்று எடுத்தும், இது நன்மை உய்க்கும், உய்க்கும்னாக்க செலுத்துறது கொடுக்கறதுன்னு அர்த்தம். நமக்கு நன்மையை தருகின்ற, நன்மையை செலுத்துகின்ற மெய்ப்பதிகம், அந்த மெய்ப்பொருளாக மெய்மே சத்தியமான பதிகம் இது. அப்படி அந்த பதிகத்தின் நாதன், அந்த பதிகத்தை பாடப்பெறுகின்ற தலைவன் சுவாமி அப்படின்னு எடுத்து என்னை ஆளுடை ஈசன் தன் நாமமே என்றும் மண்ணும் மெய்ப்பொருளாம், என்னை ஆளுடைய ஈசன் அப்படின்னா என்னை ஆட்கொண்ட ஈசன், யாரு, திருஞான சம்பந்தரை ஆட்கொண்ட ஈசன் சிவபெருமான். அந்த ஈசன் தன் நாமமே, அந்த ஈசனுடைய நாமம், நாமம்னாக்க புகழ்னு ஒரு அர்த்தம் உண்டு, பெயர்னு ஒரு அர்த்தம் உண்டு. பெயர்னால நமக்கு தெரியும் உன் பேர் கெட்டு போச்சுப்பா அப்படிங்கிறோமே, அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய புகழ் கெட்டு விட்டதுன்னு அர்த்தம். அதனால பெயர் அப்படிங்கிறது நேம்னு வரும், ஃபேம்னு வரும், ரெண்டுத்துக்கும் வரும். அதனால ஈசன் தன் நாமமே என்றும் மண்ணும் மெய்ப்பொருள் ஆம், என்னைக்கும் மண்ணுகின்ற மெய்ப்பொருள், மண்ணுதல்னாக்க நிலைச்சு இருக்கிறது. அதனால ஈசன் இந்த சிவபெருமானுடைய நாமமே எப்பொழுதும் நிலைத்து இருக்கும் மெய்ப்பொருள் அப்படின்னு காட்டுறதுக்காக மெய்ப்பொருள் ஆம், என காட்டிட அப்படின்னு காட்டுறதுக்காக வன்னிதன்னில் ஆக என ஆக என அப்படிங்கிறது ஆக என அப்படின்னு இந்த இடத்துல பொருள் கொள்ளணும். நம்ம வன்னிதாக நெருப்பு, வன்னிதன்னில் ஆகன அப்படின்னா நெருப்பில் ஆகட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல நம்ம ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும், நெருப்பில் எரியாமல் ஆகட்டும், எரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தளிர் இள வளர் ஒளி பாடி. அப்படி தளிர் இள வளர் ஒளி அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்தை பாடி அப்படின்னு அடுத்த பாட்டில் தொடர்றது இன்னும். அதாவது இந்த ஒரு சொல்ல வர கருத்து ஒரே பாட்டுக்குள்ள சமயத்தில் சொல்ல முடியாது கதை சொல்றப்போ, அதனால அப்ப ரெண்டு பாட்டு மூணு பாட்டுக்கு சேர்ந்து போகும் அந்த ஒரு கருத்து, ஒரு லாங் சென்டென்ஸ் மாதிரி. அதனால இதுல அவர் தளிரில வளரொலின்னு பாடி அடுத்த பாட்டுல அவர் அப்புறம் என்ன பண்ணான்னு சொல்றார், கண்டினியூங் சென்டென்ஸ் அது. பட் இந்த ஸ்டாண்டால இதுதான் வருது. அதனால சம்மரி என்ன, இந்த நன்மை உயிக்கிற மெய்ப்பதிகத்தின் நாதன், நமக்கு நன்மை அளிக்கின்ற பதிகம், அதன் பதிகம் போட்டிருக்கின்ற நாதன் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த சிவருமானுடைய திருநாமமே என்னைக்கும் நிலைக்கும், அதுவே சத்தியம் அப்படின்னு காட்டுவதற்காக நெருப்புல இது எரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தளிரள வளரொளி அப்படிங்கிற பதிகத்தை பாடினார். இதான் அந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டுக்கு போவோம் அப்படின்னு அவர் பாடினார்லே பாடி அப்புறம் என்ன பண்ணார், அந்த ஏற்றத்துக்கு நெருப்புல போட்டார். அதான் இங்க சொல்ற, செய்ய தாமரை அக இதழினும் மிகச் சிவந்த கையில் ஏட்டினை கைதவன் பேரவை காண வெய்ய தீயினில் வெற்றறையவர் சிந்தை வேவ வையம் முய்ந்திட வந்தவர் மகிழ்ந்து முன் இட்டார். திருஞான சம்பந்தர் அந்த ஏட்ட கையில் எடுத்து தீயில போட்டார். அதுதான் இந்த பாட்டுடைய சுருக்கமான பொருள். அவர் கை எப்படிப்பட்ட கை அப்படிங்கிறது முதல் அடி சொல்றது. செய்ய தாமரை அக இதழினும் மிகச் சிவந்த கை, அவருடைய கை, அவர் கை குழந்தை இல்லையா அவர், அப்போ அவருக்கு 7 வயசோ 8 வயசோ அந்த மாதிரி இது 9 வயசு, அந்த 7-9 வயசுக்குள்ளே இருந்திருக்கும் அவருக்கு, அவ்வளவு சிறுவர். அவர் கை சக்கச்சவேல்னு இருக்கும். அது எப்படிப்பட்ட கை அப்படின்னாக்க எப்படி எவ்வளோ சேப்பாக இருந்ததுன்னு வர்ணிக்கிறார் அவர். செய்ய தாமரை அக இதழினும் மிகச் சிவந்த கை அப்படிங்கிறார். தாமரை நமக்கு தெரியும், தாமரைப்பூ. அது செய்ய தாமரைனாக்க செய்ய அப்படின்னாக்க சிவந்தன்னு அர்த்தம், செந்தாமரை அப்படிங்கிறோம் இல்லையா, அப்படி தாமரைப்பூ சேப்பாக இருக்கும் அது நமக்கு தெரியும். அதில் தாமரைப்பூவில் அக இதழ் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது ஒரு பூன்னு எடுத்துனோம்னாக்க அதில் பல லேயர் இருக்கும் அந்த பெட்டல்ஸில், அவுட்டர் பெட்டல்ஸ் இன்னர் பெட்டல்ஸ் அப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி அக இதழ்னாக்க அந்த பூவின் உட்பக்கமாக இருக்கிற இதழ்கள், அது இன்னும் மென்மையாகவும் சேப்பாகவும் இருக்கும். பூவோட இதழ் நிறத்துக்கு மட்டும் இல்லை, நிறமும் இருக்குது மென்மையும் இருக்குது. அந்த அக இதழ் இன்னும் மென்மையாக இருக்கும், இன்னும் சேப்பாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட தாமரையுடைய அக இதழ், அதை விட அக இதழினும் மிகச்சி வந்த அந்த இதழை விட மிகவும் சிவந்திருக்கின்ற கையில், அப்படிப்பட்ட மலர்கரம் தாமரை பூவை விட சிவந்திருக்கின்ற மென்மையான மலர்கரம், சம்பந்தரோட மலர்கரம், அந்த கையில் ஏட்டினை அந்த திருப்பதி ஏற்றி எடுத்து கைதவன் பேரவை காண, பேரவைனாக்க பெரிய சபை, அவைனா சபை, பேரவைனா பெரிய சபை. கைதவன் அப்படிங்கிறது பாண்டியனுக்கு இருக்கிற பல பேர்களில் ஒன்று, நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் இந்த செய்யனே திரு ஆலவாய் மேவி ஐயனே அப்படிங்கிறப்போ அந்த பதிகத்தில் பாண்டியனுக்கு உண்டான பல விதமான பெயர்கள்லாம் பார்த்துருக்கோம். கைதவன்கிறது அதில் ஒரு விதப்பு, அதில் ஒரு பேர் பாண்டியனுக்கு, பாண்டியன் அர்த்தம் இந்த இடத்துல. அப்படி இந்த கையில் ஏற்றெடுத்து பாண்டியன் பேரவை காண அப்படின்னா பாண்டியனும் அவனோட அங்கே கூடியிருக்கிற சபையினரும் காணும்படியாக என்ன பண்ணார், வெய்ய தீயினில் வெற்றறையவர் சிந்தை வேவ வைய முயந்திர வந்தவர் மகிழ்ந்து முன்னிட்டார். அந்த அவர்கள் காணும்படியாக, அதாவது தீயில அந்த ஏட்டை இட்டார். அது எப்படி இட்டார், அவர்கள் எல்லாம் காமிச்சுட்டு அந்த கைதவன் பேரவை காண இந்த ஏடு இருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்சுட்டு அந்த தீயில் இட்டார். அது எப்படி இட்டார், அப்ப என்ன ஆச்சுங்கிறது அடுத்ததில் சொல்றார். கைதவன் பேரவை காண அவர்கள் காணும்படியாக வெற்றறையவர் சிந்தை வேவ, வெற்றறையவர் அப்படின்னாக்க அறையில் ஆடை இல்லாமல் இருக்கிறவர்கள், அது சமணர்களை குறிக்கிற ஃப்ரேஸ் அது. ஏன்னா சமணர்கள் திகம்பரர்கள், சமணத்துல ஜெயினர்கள்ல ரெண்டு குரூப் உண்டு, ஸ்வேதாம்பரர் திகம்பரர் அப்படின்னு. அந்த காலத்துல தமிழ்நாட்டில் இருந்தவர்கள்லாம் திகம்பரர்கள், தென்னாட்டிலெல்லாம். அதனால்தான் பல இடங்களில் சமண அமணர்கள் அப்படின்பா. அது மாதிரி அந்த அந்த அமணர்கள்ங்கிறதுக்கு தமிழில் அம்மணம்ங்கிற வார்த்தையும் அதை குறிக்கிறது தான். நிறுவ ஒன்று ஆடை இல்லாமல் இருக்கிறது அம்மணம் அப்படிங்கிறோம். அது மாதிரி வெற்று அறையவர் அப்படின்னா அறையில் ஆடை இல்லாமல் இருக்கிறவர்கள், உடம்புல ஆடை அணியாதவர்கள் திகம்பரர்கள். அப்படி வெற்று அறையவர் சிந்தை வேவ, அவர்களுடைய சிந்தை வெந்து அழியும்படியாக. சிந்தைனா அவருடைய கருத்து, அவருடைய எண்ணம் மனம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி அவங்களுக்கு மனசில் ரொம்ப கவலை வந்து சிந்தை அழியும்படியாக. வையம் உய்ந்திட வந்தவர், இந்த உலகம் உய்வதற்காக அவதாரம் பண்ணின திருஞான சம்பந்தர் வெய்ய தீயினில் மகிழ்ந்து முன்னிட்டார். அந்த ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த சுடுகின்ற நெருப்பில் அந்த ஏட்டை நெருப்பில் இட்டார். அதனால் இதில் என்ன சொல்கிறார், நேரடியான பொருள் என்ன, தாமரப்பூ அது உள் இதை விட ரொம்ப செம்மையாக இருக்கிற மலர்கரம் திருஞான சம்பந்தரோட கரம். அந்த கையில் அந்த ஏட்டை எடுத்தார். அந்த பாண்டியனும் அவனுடைய அங்கே கூடியிருக்கிற பெரிய சபையினரும் காணும்படியாக, இந்த சமணர்கள்லாம் மனம் அழியும்படியாக, அந்த தீயில சுடுகின்ற நெருப்பில் சம்பந்தர் அந்த ஏட்டை இட்டார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம் மட்டுலாம் குழல் வனமுலை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருளென உடைமையால் அமர்ந்து பட்ட தீயடை பச்சையாய் விளங்கியதன்றே. அது நெருப்பில் போட்டதும் நம்ம ஒரு இந்த நெருப்பில் வந்து ஒரு ஓலையை போட்டோம்னா என்னாகும், உடனே அது உடனே பத்திந்து எரிய ஆரம்பிக்கும். ஆனால் இவர் இட்ட ஏடு எரியலை, எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, இவர் இட்ட ஏடு அப்படியே இருக்கு, இன்னும் பத்திக்க ஆரம்பிக்கல. அது ஏன் எரியலை அப்படிங்கிறதுக்கு சேக்கிழார் விளக்கம் சொல்றார். அந்த பதிகத்தில் சிவபெருமானே மெய்ப்பொருள்னு இருப்பதால அந்த நெருப்பில் அது எரியாமல் இருந்தது அப்படின்னு அவர் விளக்கம் சொல்றார் சேக்கிழார். இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம், அந்த நெருப்பில் இட்ட ஏட்டில் எழுதப்பட்டிருந்த செந்தமிழான பதிகம் போகமரத்த புன்முலையால், அது மட்டுலாம் குழல் வனமுலை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை அப்படின்னா இவ்வளோ உமாதேவியை ஒரு பாகத்திலுடைய சிவபெருமானை அப்படின்னு அர்த்தம். மட்டு உலாம் குழல் அப்படின்னா கூந்தல், குழல்னா கூந்தல், மட்டு உலாம் குழல் அப்படின்னா வாசம் கமழ்கின்ற கூந்தலை உடையவள் உமாதேவியார். இதை கேட்டது நமக்கு உடனே திருவிளையாடல் சினிமா ஞாபகத்துக்கு வரும். அந்த பாண்டியனுக்கு அந்த சினிமாவில் அந்த அந்த திருவிளையாடலில் வர்ற பாண்டியனுக்கு சந்தேகம் வந்தது, தர்மிக்கு பொற்கிழி அளித்த படலத்தில் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டா அப்படின்றது அந்த சபையில் ஞாபகம் இருக்குமா, தேவர்களுக்கு உமாதேவிக்கு அப்படிலாம் இந்த சினிமாவில் டயலாக் வரும். பட் அது ஞாபகம் வரணும் இந்த இடத்துல. மட்டு உலாம் குழல் வாசம் கமழ்கின்ற கூந்தலை உடைய வனமுலை மலைமகள், வனமுலை முலைனாக்க கொங்கைகள் சனம், அது வனம் அப்படின்னாக்க இந்த இடத்துல அழகுன்னு அர்த்தம், அழகிய முலையை உடைய மலைமகள் உமாதேவி, மலைக்கு மகளாக இருக்கிற உமாதேவியார் பாகத்து அட்டமூர்த்தியை, அந்த மலைமகளை ஒரு பாகத்தில் உடைய அஷ்டமூர்த்தி அப்படின்னா சிவருமன். அஷ்டமூர்த்தம் அப்படின்னாக்க இறைவனுடைய வடிவங்கள் எட்டு அப்படின்னு சொல்றது இல்லையா. இறைவனுக்கு ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் அப்படின்னு பாட்டெல்லாம் ஞாபகம் வரும். அவனுக்கு ஏகனாகவும் இருப்பான், அர்த்தநாரி சொன்னா சிவன் சக்தி அப்படின்னு இருப்பான், ரெண்டாகவும் இருப்பான், அப்புறம் மும்மூர்த்திகளாக இருப்பான். அப்படியாக அவனுக்கு வெவ்வேறு விதமான கோணத்திலேருந்து பார்க்குறப்ப அவனுக்கு வெவ்வேறு விதமான வடிவங்கள் சொல்லப்படும். அதில் அஷ்டமூர்த்தம் அப்படிங்கிறது ஒரு வடிவம், அது இந்த ஐம்பூதங்களாகும், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஐம்பூதங்களாகவும் சந்திரன் சூரியன் ஆன்மா அப்படிங்கிற மூன்றாகும், எட்டாக இருக்கிறான் சிவபெருமான். அதனால் அவனுக்கு அஷ்டமூர்த்தி அப்படின்னு பேர். அதாங்க சொல்கிறார், அப்படி இந்த அஷ்டமூர்த்தியாக இருக்கிற சிவபெருமான் அவன் ஒரு பாகத்தில் உமாதேவி உடையவன் அப்படின்னு சொல்கிறாருங்க. மட்டு உலாம் குழல் வனமுலை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருள் என உடைமையால். இந்த ஏடு சொல்றது என்னது? போகமார்த்த பூண்மலையாளுங்கிற ஏடு என்ன சொல்றது? அந்த உமாதேவி ஒரு பாகத்தினுடைய சிவபெருமானே மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்றது. அதனால உடைமையால், அதனால அமர்ந்து பட்ட தீயடை பச்சையாய் விளங்கியது அன்றே. அது பொருந்திய நெருப்பில் பச்சையாய் அப்படின்னா எரியாம பசுமையாக விளங்கியது அப்படிங்கிறது. இது அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு, இப்போ சமணர்கள் அவருடைய ஏடுகளை போட போறார்கள். மையல் நெஞ்சுடை அமணரும் தம் பொருள் வரைந்த கையில் ஏட்டினை கதுவு செந்தியினில் இடுவார் உயுமோ இது என உறும் கவலையாம் உணர்வால் நையும் நெஞ்சினராகியே நடுங்கி நின்று இட்டார். இந்த சமணர்களும் அவருடைய ஏட்டை போட போறார். முதல்ல சமுதர் போட்டுட்டார். சமணர்கள் தங்களுடைய ஏட்டை நெருப்பில் போட போறார். அப்போ அவர்களுக்கு ஒரே கவலையாயிடுறது. ஏன்னா சம்பந்தர் போட்ட ஏடு இன்னும் எரிய பத்திக்க ஆரம்பிக்கல, அது கண்ணுக்கு முன்னாடி தெரியுறது. ஐயோ நம்ம ஏடு என்ன தப்புமா தப்பாதா சாம்பல் இடமா ஒன்றும் தெரியலையே, ரொம்ப பயமாக இருக்கே கவலையோடு இருக்கே அப்படின்னு அந்த கவலையால் கவலையோடு அந்த ஏட்டை இட்டார்கள் அப்படின்னு சம்பந்த சேக்கரா சொல்கிறார். மையல் நெஞ்சுடை அமணரும் தம் பொருள் வரைந்த கையில் ஏட்டினை இல்லையா, அந்த சமணர்களும் அவர்களுடைய பொருள் அவர்களுடைய சமண சமய உண்மைகள் அதில் முக்கியமான மந்திரங்கள் அது மாதிரி இருக்கிறத ஏட்டில் எழுதி அதை கையில் வச்சுட்டுருக்கா இல்லையா. தம் பொருள் வரைந்த ஏடு அவர்களுடைய சமணர்களுடைய சத்திய உண்மை பொருள் என்ன, அவருடைய சமய கொள்கைகள் என்ன அப்படிங்கிற அந்த மந்திரங்கள் என்ன, அதில் எழுதின ஒரு ஏட்டை கையில் வச்சுட்டுருக்கா. அவர்கள் எப்படிப்பட்ட சமணர்கள்? மையல் நெஞ்சுடை அமணரும். மையல் அப்படின்னாக்க நமக்கு தெரியும் அறியாமை மயக்கம் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட அறியாமை மிகுந்த நெஞ்சையுடைய சமணர்கள் அவர்கள் தம் பொருள் வரைந்த கையில் ஏட்டினை. இது வந்து தம் பொருள் வரைந்த ஏடு கையில் ஏடு அப்படின்னு நீங்கள் பொருள் கொள்ளணும். அவர்கள் கையில் ஒரு ஏடு வச்சுட்டுருக்கா, அந்த ஏட்டில் அவர்களுடைய சமய உண்மைகள் எழுதியிருக்கா. அதுதான் தம் பொருள் வரைந்த, வரைதல்னாக்க எழுதுதல் இல்லையா. இப்போ நமக்கு வரைதல் அப்படின்னாக்க படம் வரைகிறது அப்படிங்கிறது தான் வரைதல்ங்கிறது வச்சுருக்கோம், ஆனால் எழுதுறதும் வரைதல் தான். அப்படி தம் பொருள் எழுதிய ஏட்டினை கையில் வச்சுட்டு கதுவு செந்தியினில் இடுவார். அந்த கதுவு செந்தினை சுட்டு எரிக்கிற எல்லாத்தையும் சாம்பலாக்குகின்ற கபலீகரம் பண்ணுகின்ற அந்த செந்தி கொழுந்து விட்டு எரிகின்ற சிவந்த நெருப்பு, அப்படி எல்லாத்தையும் சுடுகின்ற செந்தியில் இடுபவர்களாகி அப்படின்னு எடுத்துக்கணும். இடுவார்னா இடுபவர்களாகி, இடுபவர்களாக இடுவதற்காக உயுமோ இது, இந்த ஏட்டை நம்ம ஏடு போட போகிறோமே இது தப்புமா? உய்தல்னா தப்புதல், பிழைக்கிறது இல்லையா. நம்ம உயிந்தார் அப்படின்னாக்க ஒரு கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு நற்கதி அடைந்தார், தப்பிச்சார்னு அர்த்தம். அப்போ உயுமோ இதுன்னா இது நெருப்புலேருந்து தப்புமா, இந்த ஏடு போட போகிறோமே இது நெருப்பில் சாம்பலாகாமல் தப்புமா அப்படின்னு அவளுக்கு ஒரு கவலை வருது. உயுமோ இது, உயுமோ இது என உறும் கவலையால் அப்படின்னு ஏற்பட்ட கவலையாம் உணர்வாள் அப்படிங்கிற கவலையினால் நையும் நெஞ்சினராகியே அப்படியே மனசு ரொம்ப வருந்தி கவலைப்பட்டு நடுங்கி மனம் வாடி நடுங்கி நின்றுட்டார். நடுங்கிறதுனா பயம் இல்லையா, தொடை நடுங்கின்னா சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தனுக்கு ரொம்ப பயப்படுறான் பயந்தாங்களின்னா தொடை நடுங்கி அப்படிம்போம், இல்லைனாக்கா நடுங்க அவன் நடுங்குறான் அப்படின்னா அர்த்தம் பயப்படுறான்னு அர்த்தம். அது மாதிரி நடுங்கி நின்று இட்டார், அப்படி ரொம்ப பயத்தோடு நின்று அதை அவர்களுடைய ஏற்று நெருப்பில் போட்டார்கள். அதனால் இந்த வாதுக்கு அழைக்கிறப்போ அவர்களுக்கு ஏதோ ஒரு எண்ணம், நமக்கு சக்தி இருக்குது நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நெருப்பில் போடுவோன்னு அவ ஒரு போட்டி வச்சா அவளை சமணர்கள் தான் சொன்னாது, நெருப்பில் போடும் எது எரியாமல் இருக்கோ அதுதான் உண்மைன்னு நம்ம ஏற்றுக்குவோம்னு. அவர்கள் நினச்சா ஒன்று நம் அவர்களுக்கு தங்களுடைய சக்தியில் நிறைய நம்பிக்கை இருந்து நம்மளோட நம்ம வந்து எரியாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஆனால் இப்போ இவ சம்பந்தர் போட்ட ஏடு எரியாமல் இருக்கு, இப்போ இவர்கள் போட்ட ஏடும் எரியாமல் இருந்து வச்சுக்குவோம், ரெண்டு பேரோட ஏடும் எரியலைன்னா ரெண்டும் உண்மைன்னு சொல்லிடலாம். ஆனால் சம்பந்தர் ஏடு எரியாமல் இருந்து இவர்கள் ஏடு எரிஞ்சு போச்சுன்னா இவ தோத்துப்படுவ. அதனால இவர்களுக்கு ஒரே கவலை, அந்த கவலையோட அதை போடுற. அடுத்த பாட்டு, அஞ்சும் உள்ளத்தர் ஆகியும் அறிவிலா அமணர் வெஞ்சுடர் பெருந்தீயினில் விழுத்திய ஏடு பஞ்சு தீயடை பட்டது படக்கண்டு பயத்தால் நெஞ்சு சோரவும் பீலிகை சோர்ந்திலர் நின்றார். அஞ்சும் உள்ளத்தராகியும் அறிவிலா அமணர். இந்த சமணர்களுக்கு மனசுல ஒரு பயம் வந்துடுத்து, இது இப்படி இருக்காது நம்ம ஏடு தப்புமா தப்பாதா அப்படிலாம் ஒரு பயம் வந்துடுத்து இல்லையா. அப்படி ஒரு பயம் வந்துடுத்துனாக்க என்ன பண்ணணும் அவர்கள்? இப்போ நமக்கு ஒரு ஒரு ஆழந்தெரியாமல் காலை விடக்கூடாதுன்னு நம்ம இதில் ஒரு பழமொழி உண்டு. இப்போ இது நமக்கு ஓரளவு இது ஆழமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு ஆழந்தெரியாமல் ஆழமாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு தெரியுது. நதி வேகமாக ஓடுறது ஆழமாக இருக்கும் போல் இருக்கு, இதுக்குள்ள காலை விடணுமா இறங்கணுமா அப்படின்னு ஒரு பயம் வந்துடுத்து. அப்படி பயம் வந்தால் என்ன பண்ணுவான்? ஒரு பாது எச்சரிக்கையோட அந்த போக மாட்டான் அதுக்கு மேலே. ஆனால் இவர்கள் அச்சம் வந்தாலும் அறிவு வரல அப்படிங்கிறார். அஞ்சும் உள்ளத்தர் ஆகியும் அறிவு இயலா அமனர் அப்படிங்கிறார். ஒரு அச்சம் வந்ததுன்னா இது செய்யக்கூடாதுன்னு ஒரு அச்சம் வந்ததுன்னா நம்ம செய்ய மாட்டோம், ஒரு ஞானம் வந்துடும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் இவர்களுக்கு பயம் வந்தது ஆனால் அறிவு வரல அப்படிங்கிறார். அஞ்சும் உள்ளத்தராகியும் அறிவிலா அமணர் வெஞ்சுடர் பெருந்தீயினில் விழுத்திய ஏடு. அந்த வெஞ்சுடர் பெருந்தீ வெம்மையோட ஜுவாலை கொழுந்து விட்டு எரிகின்ற பெரிய நெருப்பு. ஏன்னா அங்கே ராஜா நெருப்பு மூட்டுன்னா அங்கே ஒரு பெரிய பல விறகுகளை அடுக்கி அதில் நெருப்பு விட்டுறப்ப திக்கு திக்குன்னு எரியும். அப்படி ஜுவாலையோட சுடருங்கிறது இந்த இடத்துல ஃப்ளேம்னு எடுத்துக்கணும், வெஞ்சுடர் பெருந்தீ. இந்த மாதிரி ஃபயர் வித் ஹாட் ஃப்ளேம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. வெஞ்சுடர் பெருந்தீயினில் விழுத்திய ஏடு, விழுத்துதல்னாக்கா அப்படி போடுறது. நமக்கு இடுதலுக்கும் போடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இடுதல் அப்படின்னா வைக்கிறது, போடுதல்னா அப்படி விட்டு தூக்கி போடுறது. இந்த சமணர்கள் அந்த ஏட்டை போட்டார்கள் அப்படிங்கிறார். வெஞ்சுடர் பெருந்தீயினில் விழுத்திய ஏடு, அப்படி அவர்கள் போட்ட ஏடு பஞ்சு தீயடைப்பட்டது படக்கண்டு. பஞ்சு தீயடைப்பட்டது அப்படின்னாக்க தீயடை பஞ்சு பட்டது படக்கண்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. தீயில நெருப்பில் போய் பஞ்சு தூக்கி போட்டால் என்ன ஆகும்? பஞ்சு இப்போ உடனே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அதான் பஞ்சு தீயடைப்பட்டது, ஒரு நெருப்பில் பஞ்சு படுவது போல இந்த ஏடு பட்டது அப்படின்னு அர்த்தம். படுதல் அப்படின்னாக்க அழிதல்னு ஒரு அர்த்தம். ஸோ நெருப்பில் பஞ்சு என்ன நிலையை அடையுமோ அந்த நிலையை இவர்கள் ஏடு அடைய கண்டு, இவர்களுடைய சமணர்கள் தாங்கள் போட்ட ஏடு பஞ்சு போல எரிஞ்சு சாம்பலாகிறதை பார்த்து பயத்தால் நெஞ்சு சோரவும், அவர்களுக்கு பயம் வந்துடுத்து நம்ம தோத்துடுவோம், நம்ம நம்மளுடைய இதில் போயிடும், ராஜாட்டேருந்து நம்மளை தள்ளிடுவான் ராஜா, இனிமேல் நம்மளை ஆதரிக்க மாட்டான், நம்மளுடைய நாட்டு மக்கள் நம்மளை ஆதரிக்க மாட்டான், அது மாதிரி அவர்களுடைய பதவி போயிடும், அவருடைய பவர் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் போயிடும். அதனால் அவர்களுக்கு அது பயம் வந்துடுத்து, என்னடா இதெல்லாம் நம்ம இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படி பயத்தினால நெஞ்சு சோர்ந்து போனார்கள், அப்படியே மனசு வாடி போயிட்டார்கள். ஆனாலும் நெஞ்சு சோரவும், நெஞ்சு சோர்ந்தாலும் பீலி கை சோர்ந்திலர் நின்றார். பீலினாக்க மயிர் பீலி. சமணர்கள் அவருடைய சமய சின்னங்களா சில விஷயங்கள் வச்சிருப்பேன். கையில் ஒரு குண்டிகை அப்படின்னு ஒரு பாத்திரம் வச்சுருப்ப, கமண்டலம் மாதிரி. அப்புறம் ஒரு மயிர் பீலி கற்றை ஒரு பெரிய இது வச்சுருப்ப, ஆடை இல்லாமல் இருப்ப. இது மாதிரி சில அவருடைய சமய சின்னங்கள், அந்த சமய சின்னங்கள்ல ஒன்று பீலி, மயிர் பீலி. அந்த பீலி கை சோர்ந்திலர் நின்றார் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு நம்ம தோத்து போயிட்டோன்னு தெரியுது, சம்பந்தர் அவருடைய பக்கம்தான் சத்தியம்னு நிரூபிச்சிட்டார். அதனால அவர்களுக்கு மனசுல வருத்தம் வருது. ஆனாலும் மனசுல வருத்தம் வந்தாலும் பீலி கை சோர்ந்தில் அப்படின்னா அந்த பீலியை கையில கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தாங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இது பீலிங்கிறது சமண சமயத்துடைய ஒரு சின்னம். அந்த பீலியை கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தாருன்னா அவர்கள் இன்னும் சமண கொள்கையில பற்றோட இருந்தார்கள் அப்படின்னு சொல்ற. அதனால இந்த வாதத்துல தோற்று விட்டார்கள், சமணம் தோற்று விட்டது இந்த வாதத்துல. ஆனாலும் அவர்கள் தங்கள் சமண கொள்கைகளை விடல, கையில பீலியை பிடிச்சுட்டு இருந்தா அப்படிங்கிற இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாட்டு இப்ப சம்பந்தர் அவருடைய ஏற்ற எடுக்கிறார் நெருப்புலேருந்து. மான மன்னவன் அவையின் முன் வளர்த்த செந்தியில் ஞானம் உண்டவர் இட்ட ஏடு இசைத்த நாழிகையில் ஈனமின்மை கண்டு யாவரும் வியப்புற எடுத்தார் பான்மை முன்னையில் பசுமையும் புதுமையும் பயப்ப. இப்ப அந்த குறிப்பிட்ட காலம் கெடு முடிஞ்சதுக்கு அப்புறமா சம்பந்தர் தன்னுடைய ஏட்ட நெருப்புலேருந்து எடுக்கிறார். எடுத்து அது பசுமையா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு. பசுமையா இருக்குன்னு அர்த்தம் ஏடு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. இப்ப நம்ம ஏற்றத்துக்கு நெருப்புல போடாமனா அது காஞ்சி போயிடும் இல்லையா, எரியாட்டாலும் காஞ்சி போயிடும் இல்லையா. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அடுப்புக்கு மேல வச்சோம்னா 5 நிமிஷத்துல தண்ணி வத்தி காஞ்சி கொதிச்சு ஆவியா பாத்திரம் காஞ்சி போயிடும். ஆனா இந்த இடத்துல அது இன்னும் அந்த ஏடு பசுமை மாறாம இருக்கு அப்படின்னு அதுதான் சொல்றாரு இந்த பாட்டுல. மான மன்னவன் அவையின் முன் வளர்த்த செந்தியில் ஞானம் உண்டவரிட்ட ஏடு இசைத்த நாழிகையில் எடுத்தார் இல்லையா. மான மன்னவன் மானம்னாக்க பெருமை. இந்த திருநீற்று பதியத்தில் அது வரும் மானம் மானம் தகைவது இது மாதிரி மானம் அளிப்பது நீர் எல்லாம் வரும். அது மாதிரி வானம் அளிப்பது நீர் மானம் தகைவது நீர் அது மாதிரிலாம் வரும். இதுக்கு சொல்ற மானம்னா பெருமை. அப்படி அந்த மான மன்னவன் அப்படி பெருமை மிகுந்த பாண்டிய மன்னவனுடைய அவையின் முன் அந்த சபைக்கு முன்னாடி வளர்த்த செந்தியில் வளர்த்த செந்தி ஏன்னா சொல்லி மூட்டிய நெருப்பது அப்படி மூட்டப்பட்ட நெருப்புல ஞானம் உண்டவர் இட்ட ஏடு. ஞானம் உண்டவர்னா திருஞான சம்பந்தர் ஞானப்பால அறிஞ்சினார் இல்லையா, அதுதான் ஞானம் உண்டவர். உமாதேவியால் அளிக்கப்பட்ட ஞானப்பாலை உண்டவர் ஞானம் உண்டவர். அவர் இட்ட ஏடு அந்த ஏடானது இசைத்த நாழிகையில் நாழிகைனாக்க கால அளவு நமக்கு தெரியும் நேரம்னு சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு நாளைக்கு நிமிஷம் இப்போ சொல்ற கணக்குப்படி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 1 மணிக்கு 60 நிமிஷம் அவ்வளோ இப்போ சொல்கிறோம். இது 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 வெஸ்டர்ன் கணக்குலேருந்து வந்தது. இது நம்ம பழைய கால கணக்குப்படி இந்திய கணக்கில் அவர்கள் நாழிகை ஜாமம் அப்படிம்ப ஒரு நாளைக்கு பகலுக்கு 4 ஜாமம் இரவுக்கு 4 ஜாமம் ஒரு ஜாமத்துக்கு 1 நாளைக்கு 60 நாழிகை அப்படின்லாம் போட்டு அப்படி உண்டு அதுங்க அந்த கணக்கு. எதுக்கு நான் சொல்ல வந்தேனாக்க அந்த நாழிகைங்கிறது கால அளவு இந்த இடத்துல. இசைத்த நாழிகையில் அப்படின்னா இசைத்தனா அவர் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்ட இசைதெல்லாம் சம்மதித்தல் நமக்கு தெரியும் இசைந்தார் அப்படின்னு அக்ரி அப்படிங்கிறோம் இல்லையா இசைதல். அது மாதிரி இசைத்த நாழிகள்னா அவர் ரெண்டு பேரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு அக்ரி பண்ணின டைம் அதான் இசைத்த நாழிகை. அந்த குறிப்பிட்ட கால அளவு அந்த குறிப்பிட்ட கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் அது எடுக்கிறார் அந்த ஏட்டை. அது எப்படி இருக்கு ஈனமின்மை கண்டு யாவரும் வியப்புற எடுத்தார் அவர் எடுத்தார். அது சாம்பலாகாம இருக்கு அந்த ஏடு. ஈனமின்மை கண்டு யாவரும் வியப்புற அது ஈனமின்மைனா ஒருவித குறைவும் அதுக்கு இல்லை ஏற்படல இல்லையா. சரி அது ஏடுதான் எரியலை அது பாதி கருகி இருக்கா இல்லை இந்த ஓரம் கருகி இருக்கா கொஞ்சம் கூட கருகலை இல்லையா. நெருப்பில் போட்டோம்னாக்க முழுக்க எரியாட்டாலும் ஒரு ஒரு விறகு நம்ம போடுறோம் அடுப்பில் அது வந்து பாதி எரிஞ்சிருக்கும் பாதி எரியாமல் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் இந்த ஏட்டில் ஒரு குறையும் இல்லை. ஈனம் இன்மை கண்டு ஒரு குறைவும் அந்த ஏட்டில் இல்லாததை பார்த்து யாவரும் வியப்புற எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக அந்த ஏட்டை எடுத்தார் சம்பந்தர் தீயிலேருந்து அதை தாமிட்ட ஏட்டை எடுத்தார். அது எப்படி இருந்தது பான்மை முன்னையே பசுமையும் புதுமையும் பயப்ப. அதோடைய பான்மைனாக்க அதோடைய தன்மை அதோட தன்மை எப்படி இருந்தது ஏடு முன்னையர் பசுமையும் புதுமையும் பயப்ப. அது முன்னாடி போட்டப்போ அது எவ்வளோ பசுமையோடு இருந்ததோ அது இப்போ எடுக்கிறப்ப அதை விட கூட பசுமையோடு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் அப்படி சொல்கிறார் அவர். அப்படி இருந்தது அந்த ஏடு பச்சை பசையில் இருந்தது அந்த ஏடு அப்படிங்கிறது. பசுமைனாக்க அதோட ஈர பசுமை புதுமைனா நம்ம ஏடு தெரியும் இல்லையா. ஒரு ஏடு வந்து புஸ்தகத்திலே பார்க்குறோம் நம்ம. இப்போ ஒரு புத்தகம் வாங்கினோம் புதுசாக இருந்தாக்க அது இப்போ புத்தகத்தோட பக்கங்கள்லாம் பளிச்சுன்னு இருக்கும். ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பழைய புஸ்தகத்தை எடுத்து பார்த்தோம்னா அந்த ஏடு வந்து மங்கி இருக்கும். அது மாதிரி இதுல பசுமையும் இருந்தது புதுமையும் இருந்ததுங்கிற அந்த ஏட்டுல அப்படி இருந்தால் அந்த ஏடு நெருப்புலேருந்து வர்றப்போ. இதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். பெரிய புராண பாடல்களை பார்த்துட்டு பதியத்துக்குள்ள போவோம். திருச்சிற்றம்பலம்.